praise the Lord that he has brought us together again.
மீண்டுமாய் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
A few of you who are sitting here were here 25 years ago when we started our first conference.
இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலர் இந்த தூத்துக்குடியிலே முதல் கான்ஃபரன்ஸ் 25 ஆண்டுகள் முன்பதாக ஆரம்பித்த பொழுது இருந்திருக்கிறீர்கள்.
God has given me the great privilege to be here every year in the last 25 years.
கடந்த 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வரும்படியாக தேவன் எனக்கு பாக்கியம் செய்திருக்கிறார்.
And there's it's amazing to see what God has done.
தேவன் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது.
When we see what God has done, we can see this is not the work of any human being.
இந்த வேலையை நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதனுடைய இது ஊழியமோ வேலையோ அல்ல.
There's something I read of what doctors say about man's physical health.
மனிதனுடைய சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை குறித்து மருத்துவர்கள் எழுதியிருக்கிறதை வாசித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது.
After many years of research into human beings.
மனிதனுடைய சரீரத்திலே அநேக ஆண்டுகளாக செய்த ஆய்வின் விளைவாக அவர்கள் ஒரு அறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள்.
They say that a man becomes stronger and stronger from childhood all the way up to the age of 25.
பிள்ளை பருவத்திலிருந்து வளர வளர மனிதன் 25 ஆண்டுகள் வரைக்கும் வலிமையுள்ளவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான்.
And after that he starts going down.
அதற்கு பிறகு அவனுடைய சரீர ஆரோக்கியமானது அது கீழ்நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது.
When we look at many movements that God has raised up in many parts of the world and in India also.
இந்தியாவிலேயும் சரி உலகத்தின் பல பகுதிகளிலேயும் சரி ஆண்டவர் எழுப்பின அநேக நிறுவனங்களை ஸ்தாபனங்களை பார்க்கும் பொழுது
many of them started very well.
அப்படி ஆரம்பித்த காலகட்டத்திலே மிகவும் நன்றாக செம்மையாக ஆரம்பித்திருக்கிறார்கள்.
And for many years it went very well.
அநேக ஆண்டுகளாக சீராக அந்த இயக்கங்கள் நடந்து கொண்டிருந்தது.
And then it reaches a sort of plateau where it sort of levels off.
அதற்கு பிறகு ஒரு தட்டையான நிலையை அடையக்கூடியதான ஒரு நிலையிலே அது வருகிறது.
And then it starts going down.
அதற்கு பிறகு அது கீழ்நோக்கி இறங்கிக் கொண்டே வருகிறது.
That happened even in the days of the apostles.
அப்போஸ்தலருடைய நாட்களிலேயும் கூட இது நடந்திருக்கிறது.
Some of the churches that Paul planted.
பவுல் ஸ்தாபித்த சில சபைகள்.
By the time he died, things were quite bad.
அவர் மரிக்கும் பொழுது மிகவும் மோசமான நிலைமை எட்டிவிட்டது.
Or the apostle John.
அல்லது யோவான் அப்போஸ்தலர்.
See the condition of the churches in the book of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபையினுடைய நிலவரங்களை பாருங்கள்.
So we can't sit back and say, oh, that won't happen to us.
ஆகவே நாம் சாய்வு நாட்களில் அமர்ந்து கொண்டு இது எங்கெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு நடக்காது என்று நாம் ஒரு காலம் சொல்லிவிட முடியாது.
In 2000 years in many parts of the world God has raised up many movements.
2000 ஆண்டுகளாக உலகத்தின் பல பகுதிகளிலே பல இயக்கங்களை தேவன் ஆரம்பித்திருக்கிறார்.
And the reason God raised it was because everything else was declining spiritually.
ஏன் ஒரு புது இயக்கத்தை தேவன் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே பின்னிட்டு போய் கொண்டிருக்கிறது.
The churches were going away from the word of God.
சபைகள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக போய் கொண்டிருக்கிறது.
So God raises up something to stand true to God's word.
ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு மெய்யாய் நிற்கக்கூடிய ஒரு சிலரை தேவன் புதிதாக எழுப்புகிறார்.
But after some years,
ஆனால் சில ஆண்டுகள் கழிய கழிய
they become rich.
அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறார்கள்.
The numbers increase.
எண்ணிக்கையிலே பெருகுகிறார்கள்.
And they become lazy.
அவர்கள் சோம்பேறிகளாய் மாறுகிறார்கள்.
They don't pray so much.
அந்த அளவுக்கு ஜெபிப்பதில்லை.
Like the old days.
ஆரம்ப காலங்களைப் போல ஜெபிப்பதில்லை.
They don't seek for the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாடுவதில்லை.
They don't seek for the gifts of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வரங்களையும் நாடுவதில்லை.
They depend on their experience.
தங்களுடைய அனுபவத்தையே சார்ந்து வாழுகிறார்கள்.
They depend on their knowledge of God's word.
தேவனுடைய வார்த்தையை குறித்து தாங்கள் பெற்றிருக்கிற அறிவை வைத்து வாழுகிறார்கள்.
The end result is they become backsliders.
அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது? அவர்கள் பின்மாற்றக்காரர்களாய் போய்விடுகிறார்கள்.
So we have to be careful that doesn't happen to us.
ஆகவே நம்மிடத்திலே அது நடைபெறாதபடி நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
I can't say that it'll never happen.
இது ஒரு காலம் நடைபெறாது என்று நான் சொல்ல முடியாது.
Because it does not depend on one or two people.
ஏனென்றால் இது ஒன்று இரண்டு நபர்களை மட்டுமே பொறுத்ததல்ல.
You see, if the most of the branches in a tree are bad.
ஒரு மரத்தினுடைய பல கிளைகள் அது மோசமானதாக இருக்கும் பொழுது
it takes a lot of resistance from the tree to stand against that corruption that has come into the tree.
அந்த மரத்துக்குள்ளாக வரக்கூடிய அந்த அழிவை எதிர்த்து போராடுவதற்கு மரத்திற்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிறது.
Those of you who are parents, you need to ask yourself, how are your children growing up?
பெற்றோராக இருக்கிற நீங்கள் உங்களை நோக்கி பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்றால், பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள்?
Do your children have the same vision to follow Jesus as you have?
உங்களுக்கு இருக்கிறது போலவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிறதா?
Because we cannot live forever.
நாம் என்றைக்கும் வாழப் போவதில்லை.
We have to depend on another generation growing up to take the battle forward.
இந்த யுத்தத்தை முன்னுக்கு எடுத்து செல்லக்கூடியதான இன்னொரு தலைமுறை அவர்களை நாம் சார்ந்திருக்கிறோம்.
Many of us have seen relay races.
நம்மில் அநேகர் தொடர் ஓட்டப்பந்தயத்தை நாம் பார்த்திருக்கிறோம்.
That means four people will run each 100 meters or something like that.
நான்கு பேர் இருப்பார்கள் ஒரு ட்ராக்ல ஓடுவதற்கு, ஒவ்வொருவரும் 100 மீட்டர் தூரம் ஓடுவார்கள்.
So the first person will carry a stick.
முதல் ஓடுகிறவர் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு ஓடுவார்.
And he runs and runs and runs and gives it to the next person to do the next.
அவர் வேகமாக ஓடி 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 அந்த ஒரு வட்டம் முடியும் பொழுது அடுத்த நபருக்கு அதை கொடுக்கிறார்.
Then he gives it to the next person.
அவர் அடுத்த நபருக்கு அந்த கம்பை கொடுக்கிறார்.
Like that, all four of them complete.
இது போல இந்த தொடர் ஓட்டப்பந்தயத்தை நான்கு பேரும் சேர்ந்து ஓடுகிறார்கள்.
And church history has been like a relay race.
சபையினுடைய சரித்திரமும் இது போல ஒரு தொடர் ஓட்டப்பந்தயத்தை போலவே இருக்கிறது.
Jesus started the race.
இயேசுதான் முதலாவது இந்த பந்தயத்தை ஓட்டத்தை ஆரம்பித்தார்.
And he carried the truth in his hand.
அவர் சத்தியம் என்கிற அந்த தடியை தன்னுடைய கையிலே பிடித்திருக்கிறார்.
And when he ascended up to heaven,
அவர் வானத்துக்கு ஏறி சென்ற பொழுது,
he handed that over to the apostles.
அதை தன்னுடைய அப்போஸ்தலர்களிடத்திலே அதை விட்டு சென்றார்.
Not just the truth.
சத்தியத்தை மட்டுமல்ல,
he had given them the truth for 3.5 years.
அவர் 3.5 ஆண்டுகளாக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விளைவை பலனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
But he said that's not enough.
அது போதாது என்று சொன்னார்.
You also need the power of the Holy Spirit.
உங்களுக்கு இது போதாது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் உங்களுக்கு தேவை.
Otherwise you won't be able to run this race.
இல்லாவிட்டால் நீங்கள் அந்த ஓட்டத்தை ஓட முடியாது.
And those disciples were humble enough to say, we will wait for the power of the Holy Spirit.
நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சீஷர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
And when they got that,
அவர்களுக்கு அது கிடைத்த பிறகு,
what did they have?
அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள்?
They had in their hands the truth and the Holy Spirit.
அவர்கள் தங்களுடைய கரத்திலே சத்தியத்தையும் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டார்கள்.
The word of truth and the spirit of truth.
சத்தியம் வேதவசனத்தினுடைய சத்தியத்தையும் சத்திய வார்த்தையும் வைத்திருந்தார்கள்.
So with the word of truth and the spirit of truth they ran the race.
அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் சத்தியத்தை வைத்துக்கொண்டு அந்த தொடர் ஓட்டப்பந்தயத்தை ஓடினார்கள்.
And then their time was over.
அவருடைய நாட்கள் முடிந்து விட்டது.
And they were so burdened that there should be another generation running the race.
இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவதற்கு இன்னொரு தலைமுறையும் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள்.
You know, when Jesus looked at the Pharisees, this is what he told them in Matthew 22 verse 29.
மத்தேயு 22 அதிகாரம் 29 வசனத்திலே இயேசு இப்படி தான் சொன்னார்.
Matthew 22 verse 29.
மத்தேயு 22 அதிகாரம் 29 வசனம்.
Jesus said to the Pharisees.
இயேசு பரிசேயர்களை பார்த்து சொன்னார்.
You are mistaken.
நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள்.
Why were they mistaken?
ஏன் அவர்கள் தப்பான எண்ணம் கொண்டார்கள்?
Why did they go astray?
ஏன் அவர்கள் வழிவிலகி சென்றார்கள்?
Because there were two things they did not understand.
அவர்கள் இரண்டு காரியங்களை விளங்கிக் கொள்ளவில்லை.
You don't understand the scriptures and you don't understand the power of God.
நீங்கள் வேத வசனத்தை விளங்கிக் கொள்ளாவிட்டால் தேவனுடைய வல்லமையும் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள்.
Today in Christendom,
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே,
it's the same problem.
இதே பிரச்சனை தான் காணப்படுகிறது.
Many Christians are mistaken.
அநேக கிறிஸ்தவர்கள் தவறான எண்ணம்
கொண்டிருக்கிறார்கள். Believers are mistaken.
விசுவாசிகள் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள்.
They've gone astray.
அவர்கள் வழிவிலகி போகிறார்கள்.
Some people don't know the scriptures and they don't have the power of God.
சிலருக்கு தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவில்லை, அவர்களுக்கு தேவனுடைய வல்லமையும் இல்லை.
Some people know the scriptures but they don't have the power of God.
சிலருக்கு தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வல்லமை இல்லை.
Some people have the power of God but they don't know the scriptures.
சிலருக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது, ஆனால் வேதவசனத்தை அறியாமல் இருக்கிறார்கள்.
Please remember this verse all your life.
இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்க்கை முழுதுமாய் எண்ணிக்கொள்ளுங்கள்.
Elder brothers,
மூத்த சகோதரர்கள்,
younger brothers who should be growing up to become elder brothers,
மூப்பர்களாக மாற வேண்டிய வாலிப இளைய தலைமுறை சகோதரர்கள்,
sisters who need to guide the younger sisters,
சகோதரிகள், நீங்கள் இளம் சகோதரிகளை வழிநடத்த வேண்டும்.
What do you need?
உங்களுக்கு என்ன தேவை?
To prevent yourself from going astray.
நீங்கள் முதலாவது வழிவிலகுவதிலிருந்து நீங்கள் தடை செய்ய வேண்டும்.
To prevent other from you from leading other people astray.
மற்றவர்கள் வழிவிலக செய்வதை நீங்கள் தடுக்க வேண்டும்.
First of all you must understand the scriptures.
முதலாவதாக நீங்கள் வேத வசனத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
You need to study the word of God every day.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வசனத்தை படிக்க வேண்டும்.
You don't have to go to any Bible school.
எந்த வேதாகம கல்லூரிக்கும் நீங்கள் போக தேவையில்லை.
I studied the Bible in the middle of my earthly job.
என்னுடைய பூமிக்குரிய வேலையை செய்யும் பொழுது அதனுடைய மத்தியிலே நான் வேதத்தை படித்தேன்.
And in about 6 years I really knew the scriptures.
6 ஆண்டுகளாக நான் வேதத்தை முற்றிலுமாய் அறிந்திருந்தேன்.
You can know the scriptures if you study it.
நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தை அறிந்து கொள்ளலாம்.
But that is not enough.
அது போதாது.
You must seek for the baptism in the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்தாவியின் வல்லமையை நீங்கள் நாட வேண்டும், தேட வேண்டும்.
And not just receive it once, we have to keep on being filled with the Holy Spirit every day.
ஒரு முறை பெற்றுக்கொண்டால் போதாது, நீங்கள் தொடர்ந்து பரிசுத்தாவியின் நிறைவினாலே நிறைக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும்.
God filled me with the Spirit many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனே பரிசுத்தாவியினால் நிறைத்தார்.
He gave me gifts of the Spirit.
அவர் பரிசுத்தாவியின் வரங்களை கொடுத்தார்.
Even today I seek for the fullness of the Holy Spirit and more gifts of the Holy Spirit.
ஆனால் இன்றைக்கும் கூட நான் பரிசுத்தாவியினுடைய வல்லமையையும் அதிகமான வரங்களையும் நாடிக்கொண்டே இருக்கிறேன்.
Until even today I study the scriptures.
இன்று வரை நான் வேதவசனத்தை நன்றாக படித்துக் கொண்டே இருக்கிறேன்.
If you really want God to use you,
தேவன் உண்மையாலுமே உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால்,
you must understand the scriptures.
நீங்கள் வேதவசனங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Understand the power of God.
தேவனுடைய வல்லமையை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Otherwise one day when we stand before the Lord,
அல்லது ஒரு நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
he will say to us exactly what he said in verse 29.
29 ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே காரியத்தை தேவன் நமக்கு சொல்வார்.
You were mistaken in your earthly life because you did not understand the scriptures and you did not understand the power of God.
நீங்கள் வேத வசனங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதபடியாலே நீங்கள் தவறாய் போய் விட்டீர்கள் என்று சொல்வார்.
In Matthew 16,
மத்தேயு 16 அதிகாரம்,
Jesus told the Pharisees another thing.
பரிசேயர்களுக்கு இன்னொரு காரியத்தை சொன்னார்.
Matthew 16 he said,
மத்தேயு 16 அதிகாரத்தில் சொல்கிறார்,
in verse 3,
மூன்றாம் வசனம்,
middle of that verse,
மூன்றாம் வசனத்தின் மத்தியிலே,
you know how to discern the appearance of the sky but you cannot discern the signs of the times.
வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
You know many of us have got some ability to look at the sky and say it looks as if it's going to rain this evening.
நம்மிலே அநேகர் வானத்தை பார்த்து இன்று மாலை மழை வர போகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றிருக்கிறோம்.
And the Lord says to us,
ஆண்டவர் நமக்கு சொல்கிறார்,
you can discern so many things in these earthly realms.
இந்த பூமிக்குரிய காரியங்களிலே பல காரியங்களை உங்களால் நிதானிக்க முடிகிறது.
There are business people who can understand the market so well, they know how to sell something to make money.
வியாபார சந்தையிலே எப்படி காலங்கள் இருக்கிறது என்று கணிக்கக்கூடிய நல்ல தொழில் அதிபர்கள் என்று இருக்கிறார்கள்.
But he says you can understand all these earthly things.
இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது.
But you cannot discern the sign of the times.
ஆனால் காலங்களை உங்களால் நிதானிக்க முடியவில்லையே.
I want to ask you,
உங்களை நான் கேட்கிறேன்,
can you discern the signs of the times in which we are living?
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை உங்களாலே நிதானிக்க முடிகிறதா?
Well, all Christians will say these are the last days.
எல்லா கிறிஸ்தவர்களும் மொத்தமாக சொல்வார்கள், நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று.
I have never heard a Christian who doesn't say that.
இதை சொல்லாத ஒரு கிறிஸ்தவனை கூட நான்
கேள்விப்பட்டிருக்கிறேன்.
நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று எல்லா விசுவாசிகளும் சொல்கிறார்கள்.
I'm not talking about that.
அதை குறித்து நான் பேசவில்லை.
Do you discern what is happening among believers in these last days?
இந்த கடைசி காலங்களிலே விசுவாசிகளின் மத்தியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று என்பதை உங்களால் பகுத்தறிய முடிகிறதா?
Do you understand how believers are being led astray by the devil in these last days?
இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவனால் எப்படி விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
Because if you don't understand that,
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால்,
you yourself will be led astray.
நீங்களே வழிவிலகி போய் விடுவீர்கள்.
And you will not be able to help others who are being led astray.
வழிவிலகி போகிற மற்றவர்களுக்கும் உங்களால் உதவி செய்ய முடியாமல் போய்விடும்.
You need to understand the scriptures.
வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.
And the power of the Holy Spirit.
பரிசுத்தாவியின் வல்லமையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.
To be able to see in the scriptures the glory of Jesus Christ.
இந்த வேத வாக்கியங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் காணக்கூடியவர்களாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
Then we will not go astray.
அப்படியானால் நாம் வழிவிலகி போக மாட்டோம்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
God gave them a law.
தேவன் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார்.
That was God's word.
அதுதான் தேவனுடைய வார்த்தை.
It was all written down.
அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது.
And David said, "Thy word is a lamp to my feet and a light to my path."
நம்முடைய வசனம் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமும் என்னுடைய கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார்.
And he said in Psalm 119, "I have more understanding than many older people because I know your word."
நம்முடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கிறபடியாலே என்னை காட்டிலும் வயதிலே மூத்தவர்களை காட்டிலும் நான் அதிக ஞானத்தை பெற்றிருக்கிறேன் என்று சங்கீதம் 119 இல் சொல்கிறார்.
No, you can be 17 years old and know much more than older people if you know God's word.
நீங்கள் மட்டும் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தால் 17 வயதா இருந்தாலும் கூட உங்களுடைய முதியோர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் ஞானத்தை பெற்றிருக்க முடியும்.
But that's all they had in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அப்படித்தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள்.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
the Bible says that we have another light today.
இன்னொரு வெளிச்சம் நமக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
John chapter 1,
யோவான் 1 ஆம் அதிகாரம்
and verse 4.
நான்காம் வசனம்.
In Jesus Christ was life, and that life was the light of men.
இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
And the light shines in the darkness, and the darkness cannot overcome this light.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ள முடியவில்லை.
You think of a powerful light like this.
இதுபோல பிரகாசமான ஒளியை பாருங்கள்.
Is there any darkness that can remain in a room when this light is turned on?
இந்த சக்தி வாய்ந்த ஒளியை நாம் வைத்திருக்கும் பொழுது அந்த அறையில் இருள் பிரவேசிக்க முடியுமா?
You take any room.
எந்த ஒரு அறையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
However dark it may be.
அந்த அறையில் எவ்வளவு இருள் இருந்தாலும்
you shine a light like this.
இது போல ஒரு ஒளியை பிரகாசிக்க செய்தால்
the darkness goes away immediately.
அந்த இருளானது உடனடியாக அங்கிருந்து மறைந்து விடுகிறது.
We experience that every day.
ஒவ்வொரு நாளும் நாம் அதை அனுபவிக்கிறோம்.
You walk into your house at night.
இரவிலே உங்களுடைய வீட்டுக்கு செல்கிறீர்கள்.
And it's all dark.
எல்லாமே இருளா இருக்கிறது.
What is the first thing you do?
நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன?
First thing you do is put on the switch.
நீங்கள் முதலாவது லைட் சுவிட்சை போடுவீர்கள்.
And if the bulb is not fused,
அந்த பல்ப் ஃபியூஸ் ஆக போகவில்லை என்றால்
the darkness is driven away.
அந்த அறையில் உள்ளதான இருளானது விரட்டப்படுகிறது.
Darkness cannot overcome light.
இருளானது ஒளியை பற்றிக்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது.
You know, when a light is burning, darkness cannot overcome it.
ஒரு மின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அங்கே இருளானது உள்ளே வர முடியாது.
But light can overcome darkness.
அதே சமயத்தில் இருளில் இருக்கக்கூடிய இடத்திலே ஒளியானது இருளை விரட்ட முடியும்.
That's what it says here.
அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம்.
The light overcomes the darkness everywhere, all the time.
எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் ஒளிதான் இருளை மேற்கொள்ளுகிறது.
What is that light?
அந்த ஒளி என்ன?
In the Old Testament, it was just a written law.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது எழுதப்பட்ட பிரமாணம்.
In the New Testament, it is the life of Jesus.
புதிய ஏற்பாட்டிலே அந்த ஒளியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்.
There are many people who know God's word.
அநேகர் தினுடைய வார்த்தை அறிந்திருக்கிறார்கள்.
But they don't have the life of Jesus.
ஆனால் அவர்களுக்கோ இயேசுவின் ஜீவன் வாழ்க்கை இல்லை.
And that is why there's so much of problems in their work.
ஆகவே தான் அவருடைய வேலையில் எவ்வளவோ ஊழியத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் காணப்படுகிறது.
The darkness overpowers them in their life.
அவருடைய வாழ்க்கையில் இருளானது மேற்கொள்ளுகிறது.
The darkness overcomes their family life.
அவருடைய குடும்ப வாழ்க்கை இருளானது மேற்கொள்ளுகிறது.
The darkness overcomes their children.
அவருடைய பிள்ளைகளை இருளானது மேற்கொள்ளுகிறது.
And the darkness overcomes their church.
அவருடைய சபையும் இருள் மேற்கொள்ளுகிறது.
Even though they are getting up and preaching God's word.
அவர்கள் எழுந்து நின்று வேத வசனத்தை பிரசங்கித்தாலும் கூட.
Because even though they know the word of God.
தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிந்திருந்தாலும்
they don't have this New Testament light called the life of Jesus.
புதிய ஏற்பாட்டு ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை.
That's why knowledge of the scripture alone is not enough.
ஆகவே தான் வேத வசனத்தினுடைய அறிவு மட்டுமே போதுமானதல்ல.
We also need the power of the Holy Spirit.
நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் தேவைப்படுகிறது.
Because the Holy Spirit will bring into us the life of Jesus.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவனை வாழ்க்கையை கொண்டு வருகிறார்.
He will give us discernment about many things that our human mind can never tell us.
நம்முடைய மனுஷிக மனது சொல்லக்கூடாத பல காரியங்களிலே அவர் அந்த பகுத்தறிவை கொண்டு வருகிறார்.
He will give you discernment about people who are coming into your church who are not sincere.
உங்களுடைய சபைக்கு வருகிறார்கள், அவர்கள் உண்மையானவர்களாக இல்லை. அவர்களை கொடுத்ததான ஒரு பகுத்தறிவை ஆவியானவர் கொடுக்கிறார்.
He will give you discernment where you can speak to a person for 5 minutes and discover whether he is just religious or whether he is spiritual.
ஒரு மனிதனிடத்தில் 5 நிமிடமே நீங்கள் பேசி அவர் மதவாதியா இருக்கிறாரா அல்லது ஆவிக்குரியவரா இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்.
That discernment cannot come by being old and being in the church for many years.
இந்த பகுத்தறிவானது ஏதோ உங்களுக்கு வயதானாலோ அல்லது பல ஆண்டுகள் சபையில் இருப்பதினாலோ வருவதில்லை.
It doesn't come by study of the scriptures.
வேத வசனத்தை படிப்பதனாலே வருவதில்லை.
And if you are an elder brother and you don't have discernment, you'll allow all types of wrong people to come to your church and your church will be destroyed.
நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்து எல்லா விதமான மக்களையும் உள்ளே அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்ச காலத்திலே சபையை கெடுத்து விடுவீர்கள்.
One man can destroy a church.
ஒரு மனிதன் போதும் சபையை கெடுப்பதற்கு.
I've seen that happen.
நான் இதை நடப்பதை பார்த்திருக்கிறேன்.
Because the elders don't have discernment.
ஏனென்றால் மூப்பர்களுக்கு பகுத்தறிவு இல்லை.
See, the devil sent Judas Iscariot to destroy Jesus church of 12 people.
இயேசு கிறிஸ்துவின் சபையாக அந்த 12 பேரை கெடுப்பதற்காக பிசாசு யூதாஸ் காரியோத்தை அனுப்பினார்.
How is it Judas could not destroy that church?
அந்த சபையை ஏன் யூதாஸ் காரியோத்தை கெடுக்க முடியவில்லை?
because even though 11 people had no discernment, Jesus had discernment.
அந்த 11 பேருக்கு பகுத்தறிவு இல்லாதிருந்த போதிலும் கூட இயேசுவுக்கு பகுத்தறிவு இருந்தது.
And he could see from the beginning.
ஆரம்பத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
This is a devil.
இவன் பிசாசா இருக்கிறான்.
And he never gave him any position of authority.
எந்த ஒரு அதிகாரமோ ஒரு ஸ்தானத்தையோ யூதாஸ்க்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை.
So we must have discernment.
ஆகவே நமக்கு பகுத்தறிவு தேவைப்படுகிறது.
And that you can never get by experience or by study.
அதை ஒரு காலம் அனுபவத்தினாலேயோ அல்லது படிப்பதினாலேயோ பெற்றுக்கொள்ள முடியாது.
It can only come by humility.
தாழ்மையினால் மட்டுமே அது வரும்.
And by judging yourself.
உங்களை நீங்களே நியாயந்தீர்ப்பதினாலே அது வரும்.
And cleansing yourself.
உங்களை நீங்களே சுத்திகரிப்பதினாலே
அது வரும். So that you get the life of Jesus.
அப்பொழுது உங்களை இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பெறுவீர்கள்.
You can be 20 years old and have discernment.
20 வயது நிறைந்த நீங்கள் அந்த பகுத்தறிவை பெற்றுக்கொள்ள முடியும்.
Or you can be 60 years old and have no discernment.
அதற்கு மாறாக 60 வயதாயிருந்தும் உங்களுக்கு அந்த பகுத்தறிவு இல்லாமல் இருக்கும்.
So I want to say to you.
ஆகவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Those who have ears to hear.
காதுள்ளவர்கள்
seek for the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவனை வாழ்வை தேடுங்கள்.
That life that was so humble that always wanted to serve others.
எப்பொழுதே தாழ்மையா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை நாடுங்கள்.
Never sought any comfort or ease for itself.
வசதியோ சொகுசியோ ஒரு காலம் தனக்காக நாடாத வாழ்க்கை.
Never wanted to be a burden to anybody.
யாருக்கும் பாரமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற வாழ்க்கை.
With no interest in money.
பணத்தில் எந்த ஒரு விருப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை.
Only interested in doing the will of God.
விருப்பமெல்லாம் தேவ சத்தத்தை எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதுதான்.
That is the life of Jesus.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்.
I tell you, very few people have it.
இதைத்தான் அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
But that is the only light there is in the world today.
இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒரே ஒளி அதுதான்.
Very few preachers have it.
வெகு சில பிரசங்கியார்களே இந்த ஒளியை பெற்றிருக்கிறார்கள்.
I have traveled to many countries.
நான் பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன்.
I find very few people in my life who have this life of Jesus.
என்னுடைய வாழ்க்கையிலே மிக சொற்பமான பேரே இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
I am not impressed by a clever preacher.
நான் மிகவும் அறிவு சார்ந்த ஒரு பிரசங்கத்தினாலே நான் கவரப்படுவதில்லை.
Listening to some preachers is very interesting, just like listening to a politician is very interesting.
ஒரு அரசியல்வாதியை கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்படி சுவாரஸ்யமா இருக்கிறதோ அதுபோல சில பிரசங்கருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும்.
I know many preachers are interesting.
அநேக பிரசங்கியார்கள் கேட்கிறவர்களை காது குளிர பண்ண முடியாத பிரசங்கிக்கிறார்கள்.
I heard some politicians very interesting to listen to.
நான் சில அரசியல்வாதிகள் பேசுவதையும் கேட்டிருக்கிறேன். கேட்பதற்கு அதிக விருப்பமா இருக்கிறது.
So I'm not looking at that.
நான் அவைகளை தேடுவதில்லை.
I see, does this person have the life of Jesus?
இந்த நபருக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதா என்று பார்க்கிறேன்.
Free from the love of money.
பண ஆசையிலிருந்து அவர் விடுதலை பெற்றிருக்கிறாரா?
Is he a humble man?
ஒரு தாழ்மையான மனிதரா?
Or is he so big that you cannot even talk to him?
அல்லது அவரிடத்தில் பேச கூட முடியாத அளவுக்கு அவர் பெரியவரா இருக்கிறாரா?
See, that's the situation today.
இன்னைக்கு இன்றைக்கு இது போல சூழ்நிலை தான் காணப்படுகிறது.
There was a brother who came to our church in Bangalore.
பெங்களூர்ல ஒரு சகோதரர் எங்கள் சபைக்கு வந்தார்.
From another Pentecostal church in Bangalore.
வேற ஒரு பெங்களூர்ல உள்ள பெந்தகோஸ்த சபையிலிருந்து ஒருவர் வந்தார்.
So I asked that brother.
நான் அந்த சகோதரரை பார்த்து கேட்டேன்.
Okay, you've been in that other church for 5 years.
இந்த சபையிலே 5 ஆண்டுகளாக இருந்திருக்கிறீர்கள்.
How many times did you meet the pastor, talk to him?
நீங்கள் எத்தனை முறை அந்த பாஸ்டரை சந்தித்து பேசி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன்.
He said, not even once.
ஒரு முறை கூட நான் சந்தித்ததில்லை என்று சொன்னார்.
I said, why?
ஏன் என்று கேட்டேன்.
Oh, he's too big. You can't meet him.
அவரை பார்க்கவே முடியாது. அவர் மிகவும் பெரியவர் என்று சொன்னார்கள்.
It's easier to meet Jesus than to meet many pastors today.
இன்றைக்கு அநேக பாஸ்டர்களை சந்தித்து விடுவது கடினம். இயேசுவை சந்தித்து விடலாம்.
What does that indicate?
இதில் என்ன இருக்கிறது?
Christianity is seeing another type of leader.
கிறிஸ்தவமானது வேறு ஒரு விதமான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது.
Not the life of Jesus.
இயேசுடைய வாழ்க்கை ஜீவனை தேடுவதில்லை.
I want to say to you, my brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Don't ever become so big and important in your own eyes that ordinary people cannot meet you.
சாதாரண மனிதர்கள் என்னை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் கண்களிலே பெரியவர்களாயும் முக்கியம் வாய்ந்தவர்களாயும் மாறிவிடவே வேண்டாம்.
Humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
We need as a church to show the life of Jesus to Tamil Nadu.
Tamil Nadu le sabaiyaga namakku irukkakoodi alaippanadu Yesuudaiya jeevanai naam kaanpikka vendum.
We don't have to be great in number.
Namakku ennikile adhigamana sabaigal illai.
But we have to show the life of Jesus.
Anal naam Yesuudaiya vaalvu idhaan endru naam kaanpikka vendum.
That's the most important thing.
Idhaan miga mukkiyamaana kaaryam.
That is our calling.
Idhaan nammudaiya alaippu.
So I was saying we need to understand the times in which we live.
ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய கால கட்டத்தை நிதானிக்கலாம் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன்.
Let me describe the times in which we live.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்டது என்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும்.
In 2 Timothy.
2 தீமோத்தேயு.
2 Timothy is the last letter that Paul wrote.
பவுல் எழுதின கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு.
He wrote it because now he knew that he is going to die.
இப்பொழுது தான் மரிக்க போகிறேன் என்பதை அறிந்திருந்த அப்படினாலே அவர் இதை எழுதுகிறார்.
Before that he thought he had many years to live.
அதற்கு முன்பதாக இன்னும் அநேக ஆண்டுகள் நான் வாழ்வேன் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார்.
But now he says,
ஆனால் இப்பொழுது அவர் சொல்கிறார்,
that the Lord has shown him that the time of his departure, were 2 Timothy 4:6,
2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வசனத்திலே,
the time of my departure has come.
நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்கிறார்.
I'm being poured out as a drink offering.
நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்.
And I can look into the glass, there's very few drops left.
அந்த டம்ளர்லே பார்த்தால் இன்னும் ஒரு சில சொட்டுகள் தான் இருக்கிறது, எல்லாம் மூற்றப்பட்டு விட்டது என்று
சொல்றார். Almost finished, my life is almost finished.
என்னுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது என்று சொல்றார்.
It's going to be empty in a few days.
இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த டம்ளர் முழுமையாய் காலியாகி விடும் என்று சொல்றார்.
And he was burdened.
அதை குறித்து அவர் பாரப்படுகிறார்.
He was burdened because the churches were in such a backslidden state.
சபையானது மிகவும் சீர்கெட்ட நிலையில் இருக்கிறது என்று அவர் அதிகமாய் பாரப்படுகிறார்.
Do you know what was Paul's experience at the end of his life?
பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவருக்கு இருந்த அனுபவம் என்ன தெரியுமா?
Chapter 1 verse 15.
1 அதிகாரம் 15 வசனம்.
All those who are in Asia have turned away from me.
ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனம் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய்.
Who is he talking about?
அவர் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்?
Is he talking about unbelievers?
அவிசுவாசிகளை குறித்து பேசுகிறாரா?
Unbelievers were never with him at any time.
அவிசுவாசிகள் எப்பொழுதுமே பவுலோடு கூட இருந்ததில்லை.
Is he talking about the Jews?
யூதர்களை குறித்து பேசுகிறாரா?
The Jews would kick him out in 3 months if he was in a synagogue.
யூதர்கள் 3 மாதம் தேவாலயத்தில் இருந்தார்கள், அவரை விரட்டி விட்டார்கள்.
He is talking about believers.
அவர் விசுவாசிகளை குறித்து சொல்கிறார்.
Who turned away from Paul because Paul's standard was so high and he refused to lower the standard.
பவுலுடைய தரம் உயர்ந்ததா இருந்தபடியாலே, பவுல் தன்னுடைய தரத்தை குறைப்பதற்கு மறுத்து விட்டபடியாலே அவரை விட்டு விலகி போய் விட்டார்கள்.
They said, oh, Paul is too hard and too radical in all these things.
பவுல் மிகவும் தீவிரவாதியை போல இருக்கிறார், மிகவும் கடினமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள்.
God is a kind God, he is a nice God.
தேவன் நல்ல தேவன், வல்லவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
So they tolerated worldliness and they tolerated sin in their churches.
ஆகவே சபையிலே புகுந்து விட்ட பாவத்தையும், சபையிலே புகுந்து விட்ட உலக பிரகாரமான காரியங்களையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள்.
Many of them wanted to go after money.
அநேகர் பணத்தின் பின்னாக போக விரும்பினார்கள்.
So they got another type of preacher who will allow them to do all that.
ஆகவே இவைகளெல்லாம் பண்ணுவதற்கு அனுமதிக்க கூடிய வேறு சில பிரசங்கியார்கள் உள்ளே வந்து விட்டார்கள்.
So they turned away from Paul. We don't want Paul here anymore.
ஆகவே இனிமேல் எங்களுக்கு பவுல் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் பவுலை விட்டு விலகி விட்டார்கள்.
Can you imagine churches that were planted by Paul turning away from him and saying they don't want him anymore?
உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுறதா? பவுலே ஸ்தாபித்த சபைகள் இன்றைக்கு பவுலே வேண்டாம் என்று விலக்கி விட்டார்கள்.
Because he would not lower his standards.
ஏனென்றால் ஒரு காலம் தன்னுடைய தரத்தை அவர் குறைத்துக் கொள்ள அனுமதிப்பதில்லை.
Some of his co-workers had lowered the standards.
அவருடைய உடன் ஊழியர்கள் தரத்தை சற்று தளர்த்தி கொண்டார்கள்.
Now I want to ask some of you brothers who've been elders in Tamil Nadu for many years.
அநேக ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே மூப்பராய் இருக்கக்கூடிய சகோதரர்களை நான் கேட்கிறேன்.
I want you to examine your life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Do you have the same vision that you had even 20 years ago?
20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அதே தரிசனம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறதா?
Or have you now become taken up with money?
அல்லது இப்பொழுது பணத்தின் பின்னாக போக ஆரம்பித்து விட்டீர்களா?
Taken up with your family?
உங்கள் சொந்த குடும்ப காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
I've also raised a family.
நானும் ஒரு குடும்பத்தை பராமரித்து வருகிறேன்.
I have never missed one meeting in 32 years anywhere in India because I wanted to care for my family.
என்னுடைய குடும்பத்தை கவனிப்பதற்காக 32 ஆண்டுகளிலே ஒரு கூட்டத்தை கூட நான் தவறவிட்டதே இல்லை.
I have never missed one meeting in 32 years because I was sick.
32 ஆண்டுகளாக நான் வியாதிப்பட்டபடியாலே ஒரு கூட்டத்தையும் கூட நான் தவறவிட்டதே இல்லை.
I've got into buses with fever and traveled.
நான் ஜுரத்தோடு கூட பஸ்ல ஏறி பிரயாணம் செய்திருக்கிறேன்.
I've never made an excuse to God saying, "Oh, I have to take care of my family or I'm sick."
ஆண்டவரே, நான் வியாதியா இருக்கிறேன், ஆண்டவரே குடும்பத்தை கவனிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஒரு காலம் தேவனிடத்தில் சாக்கு போக்கு சொன்னதே இல்லை.
நோ,
இல்லவே இல்லை.
What about you?
உங்களை குறித்து
என்ன? And I say even today I will serve God like that.
இன்றைக்கும் நான் அதே விதமாக தான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறேன்.
If there is no train or plane or anything to come to Tuticorin, I will still travel by a bus to come here.
இன்றைக்கு தூத்துக்குடிக்கு வருவதற்கு ரயிலோ விமானமோ இல்லை என்றால் நான் இன்றைக்கு பஸ்லயே பிரயாணம் பண்ணி தூத்துக்குடிக்கு வருவேன்.
Do you make excuses saying you can't serve God?
நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்றீங்களா இருக்கீங்களா?
And I'll tell you another thing.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Because I have put God and his work first in my life.
தேவனுடையும் அவருடைய ஊழியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நான் வைத்திருக்கிறபடினாலே
my family did not suffer.
என்னுடைய குடும்பம் ஒருக்காலும் பாதிக்கப்படவே இல்லை.
My children decided to follow Jesus also.
என்னுடைய பிள்ளைகளும் இயேசுவை பின்பற்றுவோம் என்று தீர்மானித்திருக்கிறார்கள்.
You honor God, he will honor you.
நீங்கள் தேவனை கனம் பண்ணுங்கள், அவர் உங்களை கனம் பண்ணுவார்.
Don't put your job first.
உங்கள் வேலையை முதலாவதாக வைக்க வேண்டாம்.
Put God first.
தேவனை முதலாவதா நிறுத்துங்கள்
everything.
எல்லா காரியங்களிலேயும்.
Paul says here in chapter 4.
நான்காம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்.
In verse 10.
10ஆம் வசனம்.
He says Demas has left me because he loved this present world.
இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தபடினாலே தேமா என்னை விட்டு போய் விட்டார் என்று சொல்கிறார்.
We've had people who were elders in our church in different parts of India.
இந்தியாவிலே பல பகுதிகளிலே நம்முடைய சபைகளிலே மூப்பர்கள் இருந்திருக்கிறார்கள்.
Who left us?
அவர் நம்மை விட்டு போய்விட்டார்கள்.
Because they could not make money with us.
என்ன நம்மோடு கூட இருக்கும்போது பணத்தை அவர்களால் சம்பாதிக்க முடியவில்லை.
They wanted to go somewhere where they could make more money.
அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டிய வேறு இடங்களுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள்.
So go.
போக வேண்டுமானால் போங்கள்.
We're not here to fight with you.
இங்கே உங்களோடு கூட போராட முடியாது, நாங்கள் இல்லை.
We don't wish you any evil also.
அதே சமயத்தில் உங்களுக்கு தீங்கு நேரிட வேண்டும் என்றும் கூட நாங்கள் விரும்புவதில்லை.
We're not worried about people who leave us.
நம்மை விட்டு பிரிந்து செல்கிற மக்களை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை.
Let them make as much money as they want.
எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பணம் சம்பாதிக்கட்டும்.
We want to build the church of Jesus Christ.
நாம் இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்ட விரும்புகிறோம்.
So this happened in the first century.
முதல் நூற்றாண்டிலேயே இது நடந்தது.
So many people left Paul.
அநேகர் பவுலை விட்டு போய் விட்டார்கள்.
And there was persecution in the first century.
முதல் நூற்றாண்டிலே உபத்திரவமும் வந்தது.
They caught Paul and took him to court.
பவுலை பிடித்து வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றார்கள்.
And it says here when they took him to court.
அவரை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்ற பொழுது
the man I think who took him to court verse 14 his name was Alexander the coppersmith.
அவரை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்றவர் யார் தெரியுமா? 14ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே கண்ணானாகிய அலெக்சாண்டர்.
Chapter 4 verse 14.
4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2 தீமோத்தேயு.
He created some problem for Paul and took him to court.
பவுலுக்கு வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்று அவருக்கு தீமை செய்தார்.
And Paul told Timothy be careful because he'll trouble you also.
உன்னையும் கூட அவன் தொந்தரவு செய்வான், ஆகவே நீ எச்சரிக்கையாக இரு என்று தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொன்னார்.
Vigorously verse 15 opposed our teaching.
அவனை மிகவுமாய் எதிர்த்து நின்றவன் என்று 15ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
And now listen to Paul's experience when he went to court.
இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்ற பொழுது பவுலுடைய அனுபவத்தை பாருங்கள்.
When he went to court.
அவர் வழக்கு மன்றத்துக்கு சென்ற பொழுது
verse 16
16ஆம் வசனம்
everybody deserted me.
அந்த நீதிமன்றத்திலே எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்.
What happened to all the believers?
எல்லா விசுவாசிகளுக்கும் என்ன நடந்தது?
They didn't want to get into trouble being with Paul.
பவுலோடு கூட இருந்து நமக்கு ஏன் பாதிப்பு தொந்தரவு என்று சொல்லி விலகி விட்டார்கள்.
And they left that faithful servant of God to stand alone in the court.
அந்த உண்மையுள்ள தேவ ஊழியரை தன்னந்தனியாக நீதிமன்றத்திலே நிற்கும்படியாய் செய்து விட்டார்கள்.
What a man he was.
என்ன மனிதர் பாருங்கள் அவர்.
He says if everybody leaves me that's fine.
எல்லாரும் என்னை விட்டு போய் விட்டாலும் நல்லது என்று சொன்னார்.
But he says in verse 17 the Lord stood with me.
ஆனால் அவர் என்ன சொல்கிறார் 17ஆம் வசனத்திலே? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார்.
So don't think that when Paul came to the end of his life he had a great following because he served God faithfully for so many years.
பவுல் எத்தனையோ ஆண்டுகளாக உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்தபடினாலே முடிவின் காலகட்டத்திலே திரளான கூட்டங்கள் அவரை பின்பற்ற முடியா இருந்தது என்று என்ன வேண்டாம்.
His experience he tells Timothy everybody in Asia left me.
அவருடைய அனுபவத்தை தீமோத்தேயுக்கு சொல்கிறார் பாருங்கள், ஆசியாவிலே எல்லாரும் என்னை விட்டு போய் விட்டார்கள்.
And when I went to court everybody left me.
நீதிமன்றத்துக்கு நான் போகும்பொழுதும் எல்லாரும் கைவிட்டார்கள்.
Nobody was bothered.
யாருமே அங்க இல்லை.
That was Jesus experience also.
இயேசுக்கும் கூட இதே போல அனுபவம் தான் இருந்தது.
See John 16.
யோவான் 16ஆம் அதிகாரம்.
Verse 32.
32ஆம் வசனம்.
As long as Jesus was doing miracles and preaching wonderful truths all the disciples stood by him.
அருமையான பிரசங்கங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து கொண்டிருந்த பொழுது அநேக சீஷர்கள் இயேசுவோடு கூட நின்றிருந்தார்கள்.
But when he got into trouble with the Pharisees.
ஆனால் இப்பொழுது பரிசேயரோடு கூட இயேசுக்கு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது
Jesus says in John 16 verse 32.
யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார்.
The hour is coming where you will all be scattered to your you will all go to your own house and you will leave me alone.
நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும்.
You will all go to your home.
நீங்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளுக்கு செல்வீர்கள்.
And I will be alone.
நான் தனியாக இருப்பேன்.
But
ஆனால்
I am not alone.
நான் தன்னந்தனியே இருப்பதில்லை. தனித்திரேன்.
I am never alone.
நான் ஒரு காலம் தனித்திரேன்.
Because the Father is with me.
என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
You see how similar was Paul's experience?
நீங்கள் பார்த்தீர்களா இந்த அனுபவத்திற்கும் பவுலுடைய அனுபவத்திற்கும் இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை பார்த்தீங்க.
2 Timothy 4 we read.
தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே வாசித்தோம்.
All deserted me.
எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்.
But the Lord stood with me.
கர்த்தரோ எனக்கு துணை நின்றார்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
If you are going to be faithful to Jesus.
நீங்கள் இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால்.
And to the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு.
And remain in humility and the fear of God.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே.
And stand true to God's word in these last days.
இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு மெய்யாய் உத்தமமாய் நிற்க வேண்டும் என்றால்
you will become a very lonely person.
நீங்கள் தன்னந்தனியான ஆளாக மாறிவிடுவீர்கள்.
Most of the people around you, the other Christians will think you are crazy.
நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று எண்ணுவார்கள். புத்தியீனன் என்று எண்ணுவார்கள்.
You are so narrow minded.
மிகவும் குறுகிய மனதுடையவன் என்று எண்ணுவார்கள்.
Are you afraid of all these accusations?
இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா?
I've heard these accusations for 30 years.
நான் இவ்விதமான குற்றச்சாட்டுகளை 30 ஆண்டுகளாக கேட்டிருக்கிறேன்.
The opinions of men I throw into the trash can.
மனிதருடைய அபிப்பிராயத்தை நான் குப்பை தொட்டியிலே போடுகிறேன்.
Do that.
அதை செய்யுங்கள்.
There's only one person's opinion that matters.
காரியமெல்லாம் ஒருவருடைய அபிப்பிராயம் தான்.
That is Jesus Christ.
அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
In the final day when you and I stand for judgment.
கடைசி நாளிலே நீங்களும் நானும் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது
there will be only one person sitting on the throne to judge you and me.
உங்களையும் என்னையும் நியாயந்தீர்க்கும்படியாக ஒரே ஒரு நபர் தான் அந்த சிங்காசனத்திலே நியாயாசனத்திலே வீற்றிருக்க போகிறார்.
That will be Christ.
அவர்தான் கிறிஸ்து.
Nobody else.
வேறு யாரும் அங்க இருக்க மாட்டார்கள்.
He doesn't want anybody's recommendation.
யாருடைய பணிந்துரையும் உங்களுக்கு தேவையில்லை.
Jesus is not going to ask me what he thought about you, what I thought about you.
இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நீங்கள் நிற்கும் பொழுது என்னை பார்த்து இவரை குறித்து என்ன நினைக்கிறாய் என்று என்னை கேட்க மாட்டார்.
He is not going to ask you what you thought about me.
என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்க மாட்டார்.
Live before God's face.
எப்பொழுதுமே தேவனுடைய முகத்துக்கு முன்பாகவே வாழுங்கள்.
If I have a word for you for the last days.
கடைசி நாட்களிலே உங்களுக்கென்று ஒரு வார்த்தை இருக்குமானால்
I would say live before God's face.
தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழுங்கள் என்று சொல்வேன்.
Lord, even if everybody deserts me, I am going to stand true to you.
ஆண்டவரே எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டாலும் கைவிட்டாலும் ஆண்டவரே உமக்கு நான் மெய்யாய் நிற்க போகிறேன்.
That was Paul's burden for Timothy.
இதுதான் தீமோத்தேயு குறித்து பவுலுக்கு இருந்த பாரம்.
Why did Paul write to Timothy so much?
ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு இவ்வளவாக எழுதுகிறார்?
Because among all his co-workers he found only one person who did not seek his own.
தன்னுடைய எல்லா உடன்வேலையாட்களின் மத்தியிலேயும் தனக்கானவர்களை தேடாத ஒரே ஒருவர் தான் தீமோத்தே என்பதை கண்டுபிடித்தார்.
He says that in Philippians 2.
அதை பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே சொல்கிறார்.
Verse 19 to 21.
19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை.
I don't have anybody like Timothy.
தீமோத்தேயை போல வேறு யாரும் எனக்கு இல்லை என்று சொல்கிறார்.
Everybody is seeking their own.
எல்லாரும் தனக்கானவர்களையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
Timothy is not seeking his own.
தீமோத்தேயுவோ தனக்கானதை தேடவில்லை.
Day and night he is only seeking the things of Christ.
இரவும் பகலுமாக கிறிஸ்துவுக்கானவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறார்.
Day and night he is genuinely concerned about the welfare of the people in the churches.
இரவும் பகலுமாக சபையிலே உள்ள ஜனங்களுடைய நல்ல காரியங்களையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
And he was a young man.
அவர் ஒரு வாலிபனாய் இருந்தார்.
How many of you young brothers and sisters will be like that?
உங்களிலே இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகளிலே எத்தனை பேர் இப்படி இருக்க போகிறீர்கள்?
That you will not seek your own but the things of Christ in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கானவைகளையே தேடாதபடி கிறிஸ்துவுக்கானவைகளை தேடுவீர்கள் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர்?
And you will not just seek your own comfort but the good of your younger brothers and sisters.
உங்களுடைய சொந்த சொகுசை தேடாதபடி என்னை காட்டிலும் இளைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு எப்படி நன்மையை தேடுவது என்று விரும்புகிறீர்களா?
I believe God needs many Timothys in these days.
இந்த நாட்களிலே நான் நம்புகிறது என்னவென்றால் தீமோத்தேயுக்கள் அநேகம் பேர் தேவனுக்கு தேவை.
Not only Timothys.
தீமோத்தேயுக்கள் மட்டுமல்ல.
I want to show you in Romans 16.
ரோமர் 16 அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
We read here of a sister called Phoebe in verse 1.
ஒன்றாம் வசனத்திலே பெபேயாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம்.
She wasn't an elder but she was a servant in a church.
அவர்கள் ஒரு சபைக்கு மூப்பத்தியாக இல்லை ஆனால் அங்கே உள்ள பணிவிடை செய்கிறவளாக இருந்தார்கள்.
She served and served and served.
அந்த சபையிலே பணிவிடை செய்து கொண்டே இருந்தார்.
And she see how Paul describes her.
இந்த சகோதரியை குறித்து பவுல் எப்படி விவரித்து சொல்கிறார் என்று பாருங்கள்.
Verse 2, the last part. She has helped so many people and she has even helped me.
16th அதிகாரம் ரோமர் 2nd அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். அவள் அநேகருக்கு ஆதரவாய் இருந்தவள், எனக்கும் கூட உதவி செய்திருக்கிறாள் என்று சொல்கிறார்.
Do we have sisters like that?
இது போல சகோதரிகள் இருக்கிறீர்களா?
Who are a helper of many sisters.
அநேக சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரியாக இருக்கிறீர்களா?
Helper to many people.
அநேக ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரியாக இருந்திருக்கிறீர்களா?
She may have helped them spiritually, she may have helped them physically, but she was a tremendous servant in the church.
ஆவிக்குரிய ரீதியிலே உதவி செய்திருக்கலாம், சரீர பிரகாரமாக உதவி செய்திருக்கலாம், ஆனால் அந்த சபையிலே மிகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரியாய் நற்சாட்சி பெற்றிருந்தார்.
Here is another sister, verse 3, called Priscilla.
3rd வசனத்திலே பிரிஸ்கில்லாள் என்கிற இன்னொரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம்.
Fellow workers with Paul.
பவுலோடு கூட உடன் விளையாட்டு என்று வாசிக்கிறோம்.
It was not only her husband.
கணவன் மட்டுமல்ல.
Her name comes first.
அந்த சகோதரியுடைய பெயர் தான் முதலாவது வருகிறது, கணவனுடைய பெயர் பின்னாக வருகிறது.
I think she must have been more zealous than her husband.
தன்னுடைய கணவனை காட்டிலும் இந்த சகோதரி அதிக வைராக்கியமுள்ளவளாய் இருந்திருப்பார்.
She knew the scriptures more than her husband.
கணவனை காட்டிலும் இந்த சகோதரி அதிகமாக வேதவசனத்தை அறிந்தவளாய் இருந்திருப்பார்.
But she was a godly sister working in submission with her husband.
ஆனால் கணவனுக்கு அடிபணிந்து அடங்கி இருந்து இருக்கக்கூடிய ஒரு தேவபக்தியுள்ள ஒரு சகோதரியாய் இருந்தார்கள்.
And Paul says she's a fellow worker of mine.
இந்த சகோதரியை குறித்து பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாள் என்று சொல்கிறார்.
What did she do?
என்ன செய்தால்?
She did not run away.
அங்கே இங்க ஓடவில்லை.
It says she risked, verse 4, risked her life, her neck, but for Paul's life.
பவுலுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து எழுதுகிறார்.
What a woman she was.
என்ன விதமான சகோதரி, ஒரு பெண் பாருங்கள்.
And here's another sister in verse 6.
6th வசனத்தில் இன்னொரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம்.
Greet Mary who has worked so hard for you.
எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள்.
So it's not only Timothy's.
ஆகவே தீமோத்தேயுக்கள் மட்டுமல்ல.
We need Phoebe's.
நமக்கு பெபேயாக்கள் தேவை சபைக்கு.
And Priscilla's.
சபைக்கு பிரிஸ்கில்லாள்கள் தேவை.
And Mary's.
மரியாள்கள் தேவை.
And Timothy's.
தீமோத்தேயுக்கள் தேவை.
Wholehearted young brothers and sisters.
இருதயத்தை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்த வாலிப சகோதர சகோதரிகள்.
Who can lead the church forward into the next generation.
சபையை அடுத்த தலைமுறைக்குள்ளாக எடுத்து செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள்.
I want to challenge all the young people here.
இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களையும் நான் உற்சாகப்படுத்த சவாலிட விரும்புகிறேன்.
What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Understand the scriptures.
வேத வசனத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள்.
Understand the power of God.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள்.
I sought to understand the scriptures when I was 21 years old.
21 வயதாக இருக்கும் பொழுது நான் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆரம்பித்தேன்.
I sought for the baptism in the Holy Spirit when I was 23 years old.
23 வயதாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
I didn't seek it earlier because nobody taught me about it earlier.
அதற்கு முன்னதாக யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்காதபடியினாலே அதற்கு முன்பாக நான் ஜெபிக்கவில்லை பரிசுத்த ஆவிக்காக.
But you don't have to wait till you're 21 or 23.
ஆனால் நீங்களோ 21 வயது வரையோ 23 வயது வரையோ காத்திருக்க தேவையில்லை.
You're 10 or 11 years old, you can start studying the scriptures.
10-11 வயதா இருக்கிற நீங்கள் வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் வேதத்தை வாசிக்கலாம்.
Seek for the baptism in the Holy Spirit.
ஆண்டவரே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம்.
Yeah, I have heard of number of children who are baptized in the Holy Spirit.
பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எண்ணற்ற பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நான் கேட்டிருக்கிறேன்.
What I have seen is this.
நான் என்ன பார்த்திருக்கிறேன் என்றால்,
even in our churches I have seen sometimes.
நம்முடைய சபைகளிலே கூட சில முறை பார்த்திருக்கிறேன்.
Young teenage boys and girls get filled with the Holy Spirit.
இளம் பதின் பருவத்திலே இருக்கக்கூடிய தம்பிமார்களும் தங்கைமார்களும் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களை பார்த்திருக்கிறேன்.
They don't remain filled with the Holy Spirit.
ஆனாலும் அவர்கள் அந்த பரிசுத்தாவின் நிறைவிலேயே அவர்கள் இருக்கவில்லை.
I see some of them 10 years later.
10 ஆண்டுகள் கழித்து அவர்களிலே சிலரை பார்க்கிறேன்.
And they have become carnal and worldly just like anybody else.
மற்றவளை போலவே மாம்சிகமானவர்களாய் உலகத்தாராய் மாறிவிட்டார்கள்.
Does it mean that their experience 10 years earlier of the baptism of the Holy Spirit was not a genuine experience?
அதற்கு உடனே நாம் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெற்ற அனுபவமானது உண்மையான அனுபவம் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியுமா?
It was genuine.
இல்லை, அது உண்மையான அனுபவம் தான்.
They were sincere, wholehearted young teenage boys and girls seeking God alone in their houses for the power of the Holy Spirit.
பரிசுத்தாவியின் வல்லமை எனக்கு தேவை என்று தன்னந்தனியாக வீடுகளிலே தேவனை தேடிக் கொண்டிருந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப உள்ளங்கள்.
And God met with them.
தேவன் அந்த உள்ளங்களை சந்தித்தார்.
And their parents became proud. My son, my daughter is filled with the Holy Spirit.
நானும் தேவன் என்னை பரிசுத்தாவியின் அபிஷேகம் நிறைத்தார் என்று சொல்லி பெருமை அடைகிறார்கள்.
Parents became proud.
பெற்றோர்கள் பெருமை அடைகிறார்கள்.
They became proud.
அவர்களும் பெருமை அடைகிறார்கள்.
Instead of exhorting them to keep on being filled with the Holy Spirit.
தொடர்ந்து பரிசுத்தாவின் நிறைவிலே இரு என்று அவர்களுக்கு புத்தி சொல்வதற்கு முன்பதாக பெருமையை கொடுத்து விட்டார்கள்.
That is my word to all younger people.
வாலிபர்களா இருக்கவங்க எல்லாருக்கும் இதுதான் வார்த்தை.
Keep on being filled with the Holy Spirit.
தொடர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டுக் கொண்டே இருங்கள்.
So Paul told Timothy.
பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
This is the days in which we are living.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் இதுதான்.
2 Timothy chapter 4.
2 தீமோத்தேயு 4 அதிகாரம்.
See how he speaks to Timothy.
தீமோத்தேயுக்கு எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள்.
Verse 1.
1 வசனம்.
Now he could have just left out verse 1 and just told him verse 2.
முதலாம் வசனத்தை அவர் எழுதாமல் விட்டுவிட்டு இரண்டாம் வசனத்திலிருந்து ஆரம்பித்திருந்திருக்கலாம்.
He could have just said, preach the word, be ready in season, out of season, reprove, rebuke and so on.
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி உபதேசி கடிந்து கொள் என்று சொல்லி நேரடியாக ஆரம்பித்திருக்கலாம்.
That is what he wants to say.
அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்.
But before saying all that, he gives a little introduction.
ஆனால் இவைகளை சொல்வதற்கு முன்பதாக ஒரு முன் உரையை அவர் எழுதுகிறார்.
Just see that.
அதை பாருங்கள்.
I solemnly charge you.
நான் உன்னை உனக்கு கட்டளையிடுகிறதாவது
in the presence of God
தேவனுடைய பிரசன்னத்திலே
in the presence of Christ Jesus
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலையிலே
in the presence of the one who is going to judge the living and the dead
உயிரோடு இருக்கிறவளையும் மரித்தவளையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தருக்கு முன்பாக
I charge you by the fact that Jesus is going to appear soon
சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுவார் என்று சொல்லி நான் உனக்கு கட்டளையிடுகிறதாவது
I charge you
நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்
keep you keep in light the His kingdom that is coming.
அவருடைய வரக்கூடிய அந்த ராஜ்யத்தை நீ வைத்து நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார்.
After all these things.
இவள் எல்லாவற்றையும் சொன்ன பிறகு
He said, now I tell you what it is.
இப்போ என்ன சொல்கிறேன் என்று
சொல்கிறார். By the time Timothy had read that first verse.
முதல் வசனத்தை தீமோத்தேயு வாசித்த உடனே
He said, this must be pretty serious.
இது ஏதோ சீரியஸான காரியத்தை சொல்லப் போகிறார் என்று எண்ணினார்.
What all he is going to say?
என்னெல்லாம் சொல்லப் போகிறார்?
Preach the word.
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
Preach the word.
திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
Don't preach all the stories.
கதைகளை எல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டாம்.
See, I will tell you one of the sad things I have seen even in our churches.
நம்முடைய சபைகளிலே கூட நான் பார்த்த துக்கமான காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன்.
Many elders are not preaching the word.
अनेक மூப்பர்கள் வார்த்தையை பிரசங்கிப்பதில்லை.
Because they don't study the word.
என்றால் அவர்கள் வேத வசனத்தை படிப்பதில்லை.
You can get up every Sunday and preach like this.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சபையில் எழுந்திருந்து இப்படி பிரசங்கிக்கலாம்.
You husbands and wives should not be shouting at each other.
கணவன்மார்களே மனைவிமார்களே ஒருவருக்கு சண்டை போடாதீர்கள்.
Is that right?
அது சரியா?
That's right.
அது சரிதான்.
But that's not the message we have to preach every Sunday.
ஆனால் ஒவ்வொரு வாரமும் நாம் பிரசங்கிக்கக்கூடிய செய்தி இது அல்ல.
And then we tell some stories about some husband and wife quarreling and all that. This is not the word of God.
கணவன் மனைவி இப்படி எல்லாம் சண்டை போட்டால் என்ன சொல்ல அவர்களை பற்றி சில கதைகளை சொல்கிறீர்கள் அது தேவனுடைய வார்த்தை அல்ல.
If you get up on Sunday morning and preach all types of stories.
நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து நின்று எல்லாவிதமான கதைகளையும் சொல்கிறீர்களானால்
and all types of exhortations to live a better life.
இன்னும் சற்று நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு புத்திமதிகளை சொல்கிறீர்களானால்
Hindu swamis also say that in the temple.
இந்து மதத்தில் உள்ளதன சாமிஜிகளும் இவ்விதமான ஆலோசனை சொல்வார்கள்.
Yeah, you must live a good family life.
நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும்.
And you must overcome your anger.
நீங்கள் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும்.
Brothers and sisters, you ask yourself whether your preaching is any different from the preaching of those Hindu swamis about living a good life.
சகோதரர்களே, நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே, அதற்கும் அந்த சாமிஜி பிரசங்கிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Is there a difference between what you are preaching and what Sai Baba is preaching and what all these new people nowadays are preaching?
உங்களுடைய பிரசங்கத்துக்கும் சாய் பாபாவுடைய பிரசங்கத்துக்கும் புதிது புதிதாய் தோன்றக்கூடிய சாமிஜிகளுடைய பிரசங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள்.
So many leaders in Hinduism now who are preaching a lot of good things.
இன்றைக்கு இந்து மதத்திலே எத்தனையோ புதிய தலைவர்கள் எழும்பி பல காரியங்களை போதிக்கிறார்கள்.
Preach the word.
திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு.
Get people to know the scriptures.
வேத வசனத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாக பிரயாசம் பண்ணுங்க.
There is only one book in this world that God has written.
தேவன் இந்த உலகத்தில் எழுதின ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே உண்டு.
And you must know that book.
அந்த புத்தகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
You must preach that book
இந்த புத்தகத்தை தான் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும்.
Your words and your stories don't have life.
உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய கதைகளுக்கும் ஜீவன் இல்லை.
Man shall not live by your stories. Man shall live by every word that proceeds from God's mouth.
மனிதன் சொல்லும் நீங்கள் சொல்லுகிற கதைகளினாலே மனிதன் பிழைக்க போவதில்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான்.
Jesus used stories to illustrate the word.
தேவனுடைய வார்த்தையை விளங்க பண்ணுவதற்காக சில விளக்கங்களை இயேசு பயன்படுத்தினார்.
He didn't use stories to challenge people or to entertain people.
ஜனங்களை சுவாரஸ்யமாய் வைப்பதற்காக கதைகளை சொல்லவில்லை இயேசு.
We can say a story is like a window.
நாம் கதைகளை ஒரு ஜன்னலுக்கு ஒப்பிடலாம்.
What is the window do?
இந்த ஜன்னல் என்ன செய்கிறது?
The window gives light into the room.
அந்த ஜன்னல் இருந்து ஒளியானது உள்ளே வருகிறது.
If you don't have windows, the room is there but it's all dark.
உங்களுக்கு ஜன்னலே இல்லை என்றால் அங்கே அறை இருக்கிறது ஆனால் அது இருளாக இருக்கிறது.
So a story is only like a window that gives light on the truth of God's word.
ஆகவே தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஜன்னல் இருக்கிறது.
Paul told Timothy, preach the word of God.
தேவனுடைய திருவசனத்தை பிரசங்கமண்ண என்று பவுல் தீமோத்தேயு எழுதுகிறார்.
Don't preach just to improve your standard of life.
உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி மேம்படுத்துவது என்று அதை பற்றி எல்லாம் பிரசங்கிக்க வேண்டாம்.
Telling people how to live a good life.
அல்லது நல்ல வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று பிரசங்கிக்க வேண்டாம்.
Preach God's word.
தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணு.
Preach the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் வல்லமையை பிரசங்கம் பண்ணு.
Preach how we are united with Christ as our head.
எப்படி நாம் தலையாகிய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பிரசங்கம் பண்ணு.
Preach the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து பிரசங்கம் பண்ணு.
Example of Jesus that we must follow.
நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி இயேசுதான் என்று பிரசங்கம்
பண்ணு. How we need to take up the cross and follow him.
எப்படி நாம் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுவது குறித்து பிரசங்கம்
பண்ணு. Not just live a good life.
ஏதோ நல்ல வாழ்க்கை வாழ்வதை குறித்து பிரசங்கிக்க வேண்டாம்.
And then he says whether
சொல்கிறார்
in season and out of season means any time you must be ready to preach.
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
And you must reprove people.
ஜனங்களை கடிந்து கொள்ள வேண்டும்.
Rebuke them.
அவர்களை கண்டனம் பண்ணி.
Exhort them.
புத்தி சொல்லி.
And if they don't listen, keep on doing it.
அவர்கள் கேட்காவிட்டாலும் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இரு.
With great patience.
அதற்கு உனக்கு பொறுமை தேவைப்படுகிறது.
And instruction.
உபதேசம் உனக்கு தேவைப்படுகிறது.
And then he talks about our days.
அதற்கு பிறகு நம்முடைய நாட்களை குறித்து பேசுகிறார்.
Now you want a description of our days?
நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதற்கு உங்களுக்கு விளக்கம் தேவையா?
Here it is.
இங்கே இருக்கிறது.
The time will come.
நாட்கள் வரும்.
In 2008.
2008-லே வந்திருக்கிறது.
When they will not listen to sound healthy doctrine.
சத்தியத்திற்கு ஆரோக்கியமான உபதேசத்திற்கு கேட்க மனதில்லாதிருக்கக்கூடிய காலம்.
They will want to have their ears tickled.
செவி தினவுளர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Nice stories.
நல்ல கதைகள்.
How I can become rich.
எப்படி நான் இன்னும் பணக்காரனாய் மாற முடியும்?
And how I can have better things on this earth.
இந்த பூமியில எப்படி நல்ல பொருட்களை வாங்க முடியும்?
And so they will accumulate for themselves teachers who will satisfy their own desires.
இப்படி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதல்களை திரளாக தங்களுக்கு சேர்த்துக் கொள்வார்கள்.
And these teachers will turn away their ears from listening to the truth.
இந்த போதகர்கள் சத்தியத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காதபடி உங்களுடைய காதுகளை திருப்பி விடுவார்கள்.
That's happening over Christian television today.
இன்றைக்கு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இது நடந்து கொண்டிருக்கிறது.
Very few people are preaching the truth of God.
மிக மிக சிலரே தேவனுடைய சத்தியத்தை பேசுகிறார்கள்.
They are just entertaining people with songs and
பாடல்களிலே ஜனங்களை களிகூற செய்வது,
teaching them how they can be happy and comfortable on this earth.
எப்படி சந்தோஷமாய் வாழ்வது, இந்த உலகத்தில் எப்படி சொகுசாய் வாழ்வது என்பதை மட்டுமே பிரசங்கித்து
கொண்டிருக்கிறார். Not how they can be holy.
ஆனால் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பதில்லை.
They'll turn away their ears from the truth and tell them all types of stories.
சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும்படியாக பிரசங்கிப்பார்கள்.
But he says you be careful Timothy that you're not like that.
ஆனால் தீமோத்தேயுவோ நீ ஜாக்கிரதையாயிரு, நீ இப்படி இருக்க கூடாது.
Why am I saying that? Paul says.
ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்கிறார்.
Because Paul says God has shown me that I have to go now.
இப்பொழுது நான் போக வேண்டிய காலம் வந்து விட்டது என்று தேவன் சொல்லிவிட்டார்.
I am concerned about what is going to happen to all these churches.
இந்த எல்லா சபைகளுக்கும் என்ன நடக்கப் போகிறதோ என்று நான் கவலைப்படுகிறேன், கரிசனி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Because he says another thing about our times.
நம்முடைய நாட்களை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார்.
Chapter 3 verse 1.
மூன்றாம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1
வசனம். In the last days difficult times will come.
மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
These are our days.
இதுதான் நம்முடைய நாட்கள்.
What is the word of the Lord for 2008?
2008ஆம் வருஷத்திலே தேவனுடைய வார்த்தை என்னவாய் வருகிறது?
Here it is.
இங்கே இந்த வார்த்தை.
Difficult times will come.
கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
And in the Living Bible it says it will be difficult to be a Christian.
Living Bible என்ற மொழிபெயர்ப்பிலே ஒரு கிறிஸ்துவனாய் இருப்பதே கடினமாய் இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லப்படுகிறது.
Is he talking about persecution?
உபத்திரவங்களை குறித்து சொல்கிறாரா?
No.
இல்லை இல்லை.
Not persecution.
உபத்திரவத்தை பற்றி அவர் சொல்லவில்லை.
It will be difficult to be a Christian.
ஒரு கிறிஸ்துவனாய் இருப்பது கடினம்.
Because most Christians,
ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள்,
will be verse 2 lovers of self.
அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தற்பிரியராய், பணப்பிரியராய்.
Most Christians will be lovers of money.
அநேக கிறிஸ்தவர்கள் பணத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள்.
And verse 4, they will be lovers of pleasure more than lovers of God.
நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள்.
But verse 5, they will still claim to be believers.
ஆனாலும் தேவ பக்தி உள்ளவர்களாய் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஐந்தாம் வசனம்,
even though they don't have the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினுடைய பலன் அவர்களுக்கு இல்லாதிருந்தாலும் கூட அப்படி சொல்லிக் கொள்வார்கள்.
Power to live a holy life.
பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டிய பலன்.
And these people will go around preaching and lead many families astray.
இப்படிப்பட்ட மக்கள் பிரசங்கியார்கள் பல இடங்களுக்கு சென்று பிரசங்கம் பண்ணி மக்களை வழிவிலக செய்வார்கள்.
But he tells Timothy.
ஆனால் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
You have seen my teaching,
my conduct, my purpose,
my faith,
my
patience, my
love.
Follow that.
இதை பின்பற்று.
You know, we need examples in these days.
இந்த நாட்களில் நமக்கு நல்ல மாதிரிகள் தேவை.
Who can say to people,
ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடியவர்கள்,
you have seen how I live.
நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் என்பதை நீ பார்த்திருக்கிறாய்.
You have seen how I taught.
நான் எப்படி உங்களுக்கு போதித்திருக்கேன் என்பதை பார்த்திருக்கிறாய்.
You have seen the purpose of my life.
என்னுடைய வாழ்க்கையினுடைய மாதிரியை பார்த்திருக்கிறாய்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
young people,
வாலிபர்களே,
don't follow the multitude of bad examples you see in Christian
leaders today. இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கெட்ட மாதிரிகள் திரளாய் இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்ற வேண்டாம்.
I'll tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
Missionary work is good.
மிஷனரி பணி என்பது நல்லதுதான்.
But that's not the most important thing.
ஆனால் அதுதான் முக்கியமான பணி என்று அல்ல.
To be free from the love of money is a 1000 times more important than even missionary work.
பண ஆசையிலிருந்து விடுதலை பெறுவது என்பது மிஷனரி பணியை காட்டிலும் 1000 மடங்கு சிறந்த பணி.
There's so much of Christian work going on in this country today.
இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ பணியானது இந்த தேசத்திலே பல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.
There are conventions and sermons and all that.
எவ்வளவோ கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கிறது, பிரசங்கங்கள் நடக்கிறது.
The leaders are not free from the love of money.
ஆனாலும் அதை நடத்துகிற தலைவர்கள் பண ஆசையிலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறார்கள்.
They're not following Jesus.
அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை.
Do you understand the times in which you live?
நாம் வாழக்கூடிய நாட்களை அறிந்து கொண்டீர்களா?
God wants you young people to stand true to him.
அவருக்கு என்று மெய்யாக நிற்கும்படியாக தேவன் வாலிபர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்.
And if you see a leader who's a bad example, don't follow him.
ஒரு கெட்ட மாதிரியான ஒரு தலைவரை பார்க்கும் பொழுது தயவு செய்து அவரை பின்பற்ற வேண்டாம்.
In our church in Bangalore,
பெங்களூரில் உள்ள நம்முடைய சபையிலே,
I tell the young sisters,
வாலிப சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன்,
if you see a worldly young sister in CFC,
CFC சபையிலே ஒரு உலக பிரகாரமான வாலிப சகோதரியை பார்த்தால்,
don't follow her example.
அந்த மாதிரி பின்பற்ற வேண்டாம்.
Follow the other examples of those who are God fearing.
தேவனுக்கு பயப்படுகிற சகோதரியுடைய மாதிரி பின்பற்றுங்கள் என்று சொல்கிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபத்தில் வணங்கி இருக்கும் பொழுது,
I want to say to you,
உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்,
that God wants you.
தேவனுக்கு நீங்கள் தேவை.
Once when the disciples went, Jesus sent disciples to pick up a donkey.
ஒரு கழுதையை கூட்டிக் கொண்டு வர முடியாது இயேசு சிஷ்யர்களை அனுப்பின பொழுது,
they said, if anybody asks you why you are taking it,
ஏன் இந்த கழுதையை கூட்டிக் கொண்டு போல் என்று யாராவது கேட்டால்,
say the Lord needs him.
ஆண்டவருக்கு இந்த கழுதை தேவை என்று சொல்லுங்கள்.
Even if you are like a donkey,
நீங்கள் ஒரு கழுதையை போல இருந்தாலும் கூட,
the Lord needs you.
ஆண்டவருக்கு நீங்கள் தேவை.
Say, Lord, I'm available.
ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
I'm going to study the scriptures.
நான் வேத வசனங்களை நன்றாய் படிக்க போகிறேன். ஆண்டவரே,
I want to be like a Timothy.
நான் தீமோத்தேயு போல இருக்க போகிறேன்.
I want to be like a Phoebe.
நான் பெபியாளை போல இருக்க போகிறேன்.
I want to be like a Priscilla.
நான் பிரிசில்லாளை போல இருக்க போகிறேன்.
I want to be like Paul.
நான் பவுலை போல இருக்க போகிறேன்.
I want to be filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்டிருக்க போகிறேன்.
Continue to be filled with the Holy Spirit.
தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த நிறைவை பெற்றுக்கொண்டே இருக்க போகிறேன்.
Help me, Lord.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்.
Help me, my Father.
பிதாவே எனக்கு உதவி செய்யும்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Amen.